ஓபரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் 2 சனிக்கிழமை 2023 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை வான் அலைகளினூடாக செவிமடுக்கு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய திருக்குறளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இனியவை கூறல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப: துன்புருவம் துவாமை இல்லாகும் யார் மாட்டம் இன்புறும் இன் சொல் அவர்க்கு. துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டம் இன்புறும் இன் சொல் அவர்க்கு. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். எல்லோரிடத்திலும் இன்பத்தை வழங்கும் இன்சொல்லை பேசுபவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய வரும நிலை இல்லை என்பதாகும். இனிய சொற்களை பேசுதல் ஒருவனை நலிவுறாமல் காக்கும். இன்சொல் பேசுபவர்களுக்கு பகையும் நொதுமலும் இன்றி நல்லிணக்கம் ஏற்பட்டு நன்மை உண்டாகும். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டம் இன்புறும் இன் சொல் அவர்க்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான விருப்பத் தெரிவு பாடல் அங்கிள் சத்யமூர்த்தி சர்மா அவர்கள் விருப்பமாக இடம்பெறுகின்ற சிறப்பு பாடல் அங்கையர் கண்ணி மீனாட்சி என்ற இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீனாட்சி திருவிளையாடல். இதோ அந்த பாடல் நேர்களுக்காக.
சரிபாதி அம்மாவும் அருளே பொது நீதி பெயர் கண்ணி மீனாட்சி, அங்கையர் கண்ணி மீனாட்சி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம், மறைந்த இந்திய நாட்டினுடைய மாபெரும் தலைவர் நேரு அவர்களுடைய சிறப்பு கண்ணோட்டத்தை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த நவம்பர் 14 ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள். அதை குழந்தைகள் தினம் என நாம் கொண்டாடி வருகிறோம். கல்வியை மீட்டெடுத்த நேரு, தேசத்தின் விருப்பத் தேர்வு போன்ற பல விடயங்களில் அவரை பற்றிய சில பார்வை இன்று நாம் காண்போம். இந்தியாவை செதுக்கிய சிற்பிகளில் நேரு முதன்மையானவர். தன்னலமற்ற தலைவர், கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட ஆளுமை. எத்தனையோ முக்கிய தலைவர்கள் விடுதலைக்காக போராடிய போதும் நேரு என்ற ஒருவர் இல்லை என்றால் இந்தியாவின் சுதந்திரம் சாத்தியமற்ற ஒன்றாகவே இருந்திருக்கும். ஏனென்றால் காந்தி என்ற குழந்தைத்தனம் மிகுந்த முரட்டு கொள்கைவாதியை சமாளித்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்ற பெரும் தலைவர் நேரு. காந்தியின் உண்மையான சீடர், காந்தியின் நம்பிக்கைக்கு 100% பாத்திரமானவர். சொல்லப்போனால் ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்தவர்கள் அவர்கள். தேசத்தின் விருப்ப தேர்வு என்ற தலைப்பில் இந்த கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். குழந்தைகளின் மாமா என்பதாலோ, ரோஜாப்பூவின் காதலர் என்பதாலோ மென்மையானவர் என்று நேருவை நினைக்க வேண்டாம். இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலால் வியந்து போற்றப்பட்ட உறுதிக்கு சொந்தக்காரர் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமராக சர்தார் பட்டேலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் முன்மொழிந்த போது, நீங்கள் வேண்டுமானால் என்னை பிரதமராக்க விரும்பலாம், ஆனால் நான் உட்பட இந்த தேசத்து மக்களின் ஒரே விருப்பத் தேர்வு நேரு மட்டுமே என்று பட்டேல் மறுத்தது அதற்கு சான்று. நேரு எப்போதும் ஒரு ஜனநாயகவாதியாகவே இருந்தார். இன்றைய முற்போக்குவாதிகளால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முற்போக்கு சிந்தனைகளை நேரு கொண்டிருந்தார். அளப்பரிய அறிவும் தெளிவான சிந்தனையும் மரபின் வழி அவருக்கு வந்த கொடைகள் தொலை நோக்கு பார்வையும் நவீனமும் நாகரிகமும் இறுதி வரை அவரை விட்டு அகலாமல் பயணித்தன. பலமுறை நேரு சிறை சென்றுள்ளார். ஆனால் ஒரு முறை கூட அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கவில்லை. சிறையை கண்டு நேரு அஞ்சவில்லை. தன்னையும் தனது நாட்டையும் வடிவமைக்கும் களமாக சிறையை அவர் மாற்றினார். சிறையில் இருந்த காலத்தில் அதிகம் படித்தார். தனது சிந்தனைகளை தொகுத்து எழுத்தாக்கினார். சுதந்திர போராட்டத்துக்கான தேவைக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கான தேவைக்கும் இடையிலான வித்தியாசத்தை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். சுதந்திரத்திற்கு பின்னான இந்தியாவை வார்த்தெடுத்து வழிநடத்துவதே தனக்கு முன்னிருக்கும் சவால் என்பதை நேரு தெளிவாக உணர்ந்திருந்தார். கல்லாமையும் அறியாமையும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான தடைகள் என அவர் உணர்ந்திருந்தார். அவற்றை தரமான கல்வியால் மட்டுமே களைய முடியும் என நம்பினார். காந்திய மற்றும் மார்க்சிய சிந்தனைகள் அவர்கள் எப்படி ஊடுருவின என்று பார்ப்போமா? கல்வியை குறித்த நேருவின் பார்வையில் பாயும் ஒளியாக காந்திய சிந்தனைகளும் கார்ல் மார்க்சின் சித்தாந்தங்களும் இணைந்திருந்தன. நேருவை பொறுத்தவரை கல்வியறிவு என்பது பகுத்தறிவாலும் அனுபவ அறிவாலும் நேர்மறை எண்ணங்களாலும் வரையறுக்கப்பட்ட ஒன்று. மதங்களிலிருந்து கல்வியை பிரித்தெடுத்து குருகுலங்களிலிருந்து கல்வியை விடுவித்து கல்வியை அனைவருக்கும் பொதுவானதாக மாற்றியதில் நேருவுக்கு கணிசமான பங்குண்டு. பகுத்து அறிவாளரான நேருவுக்கு மதத்தை விட விஞ்ஞானத்தில்தான் அதிக நம்பிக்கை இருந்தது. தனது அறிவாலும் அனுபவத்தாலும் தர்க்கத்தாலும் அறிந்தவற்றை மட்டுமே உண்மை என எடுத்து வைத்தார். காந்தியை போன்று கொள்கையை வலிந்து திணிக்காமல் தனது கொள்கையை மக்களின் கொள்கையாக வெகு இயல்பாக நேருவால் மாற்ற முடிந்ததற்கு நேருவின் இந்த பண்பே காரணம். மதங்களால் பரப்பப்படும் மூட நம்பிக்கைகளையும் அந்த மதங்களின் மீதான மக்களின் கண்மூடித்தனமான விசுவாசத்தையும் தீவிரமாக எதிர்த்தார். பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு விஞ்ஞான பார்வையை உயர்ந்த தரத்திலான கல்வியை அளிப்பதன் மூலம் நேரு மக்களிடம் ஏற்படுத்தினார். அதனால்தான் மதச்சார்பின்மையை வலியுறுத்திய நேரு ஒரு மதத்தலைவராக இருக்கவில்லை, ஆன்மீகத்தில் ஆழமான நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருந்தார் என டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறினார். உயர்கொள்ளைக்கு செறிவூட்டிய நேரு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்க்கிறோம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை திட்டங்களை போட்டு நம் நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்களின் உயர்கல்விக்கு அவர் முன்னெடுத்த திட்டங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தன. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM, ஆல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் AIIMS ஆகிய நேருவால் உருவாக்கப்பட்டவையே. 1950 மேற்கு வங்கத்தில் உள்ள கரக்பூரில் முதல் IIT தோற்றுவித்தார். அதன் பிறகு 1958 சோவியத் யூனியன் உதவியுடன் மும்பையில் IIT-யை நிறுவினார். கான்பூர் IIT-யை 1959 அமெரிக்காவின் உதவியுடன் நிறுவினார். இன்று உலகின் பல உன்னத பல்கலைக்கழகங்களுக்கு தரத்திலும் கல்விச் செறிவிலும் இவை சவால் விடுகின்றன. இதன் மாணவர்கள் இன்று உலகெங்கும் இருக்கும் பல பெரு நிறுவனங்களிலும் நாசா போன்ற சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களிலும் தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக நிரம்பியிருக்கிறார்கள். செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் நேரு பிறக்கும்போதே வளங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். உலகின் உன்னத கல்வி அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. காந்தி கூட படித்து பட்டம் பெற்ற பிறகு வேலைக்காக தென்னாப்பிரிக்கா வென்றார். ஒருவேளை தென்னாப்பிரிக்கா ரயில் பயணத்தில் காந்திக்கு அந்த அவமானம் நேர்ந்திராவிட்டால் காந்தி தென்னாப்பிரிக்காவிலேயே நிம்மதியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் நேரு அப்படி இல்லை. கேம்பிரிட்ஜில் படித்து பட்டம் பெற்ற பின்னும் லண்டனில் இருக்க இயலாமல் நாட்டுக்கு சேவையாற்ற ஓடி வந்தார். தன் சொத்துக்களை விற்றும் இழந்தும் இங்கே போராடினார். நம் நாட்டின் மனித வளம் கல்வியில் தேர்ச்சி பெற்றால் உலகின் முன்னணி நாடாக இந்தியா மாறிவிடும் என தீர்க்கமாக நம்பினார். அவரது தொலைநோக்கு பார்வையால் விளைந்த பயன்களின் மேல் ஏறி நின்று கொண்டுதான் சிலர் நேருவை இன்று இகழ்கின்றனர். நேருவை இகழ்வது இந்தியாவையே இகழ்வது போன்றது. ஏனென்றால் சுதந்திர இந்தியாவின் முதன்மை அடையாளம் நேருதான். வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம் பெறுவது ஒரு சிறப்பு பாடல் ஒன்று. ஆக்லாந்து மண்ணிலே வாழ்ந்து வருகின்ற தேவகி பாலகிருஷ்ணர் அவர்களுடைய சிறப்பு பாடல் ஒன்றை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். கேட்டு பாருங்கள்.
குறையொன்றும் இல்லை மறைமூத்தே கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா, குறையொன்றுமில்லை மறைமூத்தே கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேஷனென்றிருக்க, வேண்டியதை வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணி வண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையில் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதம் ஞானியர் மட்டுமே காண்பாய், திரையில் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதம் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேக்கல்லாகி நிற்கின்றாய் வரதா, குன்றின் மேக்கல்லாகி நிற்கின்றாய் வரதா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மடிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கலினாளுக்கிறங்கி கல்லிலே இறங்கி நீலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. களினாளுக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் அறியாத மலையப்பா, யாரும் அறியாத மலையப்பா. உன்மார்பில் ஏதும் குறை நிற்கும் கருணை கடலன்னை, என்றும் இறந்திட ஏது குறை எனக்கு, என்றும் இறந்திட ஏது குறை எனக்கு. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா.
2000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகில் 6/6 சமுதாய மக்களே முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே தமிழர்கள், சீனர்கள், ஆரியர்கள், அராபியர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள். இவர்களிலே கிரேக்கர்கள் தங்களை கிரேக்கர்கள் என அழைத்து கொண்டதோடு மற்றவர்களை பிசாசுகள் என்றும் அழைக்க தொடங்கினார்கள். ரோமர்கள் தங்களை ஆள பிறந்தவர்கள் எனவும் மற்றவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்றும் தங்களுக்குள்ளே கருதி கொண்டார்கள். அரபியர்கள் தங்களை பேச தெரிந்தவர்கள் எனவும் மற்ற மக்களை அஜமிகள் அதாவது ஊமையர்கள் எனவும் கூறி தங்களுக்குள் மகிழ்ந்தார்கள். ஆரியர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்றும் மற்றவர்களை மிலேச்சர்களாக அதாவது கீழ்த்தரமானவர்களாகவும் கருதினார்கள். சீனர்கள் தங்களை முதலாளிகளாகவும் மற்றவர்களை அடிமைகளாகவும் நடத்தினர். தமிழர்கள் மட்டும் யாதம் ஊரே யாவரும் கீழிர் என்றனர். ஏனென்றால் தமிழர்கள் மட்டும்தான் இந்த உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் நேசிக்க தெரிந்தவர்கள். இதுவே தமிழர்களின் பண்பாடும் ஆகும் இல்லையா? 20 வருட கடும் போராட்டத்துக்கு பின் வியட்நாம் அமெரிக்காவை வென்றது. 1955 தொடக்கம், 1975 வரையிலே இந்த போர் நடைபெற்று இறுதியிலே வியட்நாம் அமெரிக்காவை தோற்கடித்தது. போர் முடிந்ததும் ஒரு செய்தியாளர் வியட்நாம் அதிபரை பார்த்து கேட்டார், இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறிய தெற்காசிய நாடு வல்லரசு அமெரிக்காவை தோற்கடித்தது எப்படி? அதற்கு அந்த அதிபர், அமெரிக்கா போன்ற வல்லரசை தோற்கடிப்பதே மிகவும் கடினம், ஆனால் ஒரு சரித்திர புகழ்பெற்ற மாவீரனின் வீரமும் தீரமும் செறிந்த கதையை படித்தேன். அது எனக்குள் எழுப்பிய கனல்களால் இந்த வெற்றி சாத்தியமாகியது. அவரின் போர் தந்திரங்கள், யுத்திகள் எங்கள் போரில் கடைபிடித்தோம், வெற்றி கிடைத்தது என்றார். யார் அந்த மாவீரன் பேரரசன்? என பத்திரிகையாளர் வினவ, வேறு யாருமில்லை, கிழக்காசியாவை வென்ற ராஜராஜ சோழன்தான். வியட்நாமில் மட்டும் இப்படி ஒரு மாவீரன் அவதரித்திருந்தால் இந்நேரம் உலகம் எங்கள் கைகளில் இருந்திருக்கும் என்றார். சில வருடங்கள் கழித்து அந்த அதிபர் இறந்து போனார். அவரது கல்லறையில் அவரது விருப்பப்படி பொறிக்கப்பட்ட வாசகம், ராஜராஜனின் பணிவான பணியாள் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். இப்பொழுதும் அங்கே சென்றால் அதை நீங்கள் காணலாம். சில வருடங்கள் கழித்து வியட்நாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வர நேரிட்டது. நம் ஆட்களும் வழக்கம் போல இந்த காந்தி சமாதி, சக்தி ஸ்தல, செங்கோட்டை, அதை இதென்று சுத்தி காட்டினார்கள். அடுத்து போன அமைச்சர் ராஜராஜன் பிறந்த ஊர் அரண்மனை சிலை எங்கே உள்ளது என அதிகாரிகளை கேட்க அவர்கள் ஆச்சரியத்துடன், அது தமிழ்நாடு தஞ்சாவூரில் இருக்கு என்றனர். உடனே தஞ்சாவூர் போக வேண்டும் என வியட்நாம் அமைச்சர் கூற படை தஞ்சாவூருக்கு பறந்தது. அங்கு சென்று தஞ்சை பெரிய கோவிலில் அவர்கள் சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு கையளவு மண்ணை அள்ளி மரியாதையுடனும் வாஞ்சையுடனும் தன் பையில் சேமித்துக் கொண்டார் அந்த வெளியுறவு அமைச்சர். இதை கண்ட பத்திரிகையாளர்கள் வழக்கம் போல கேள்வி எழுப்பினார்கள். இந்த மண் வீரமும் வெற்றியும் நிறைந்த ராஜராஜன் பிறந்து வளர்ந்த மண், வியட்நாம் சென்றடைந்ததும் என் தேச மண்ணில் இந்த மண்ணை கலந்து விடுவேன், இனி வியட்நாம் மண்ணில் பல்லாயிரம் ராஜராஜ சோழன்கள் பிறக்கட்டும் என்றார் உணர்ச்சி வசப்பட்டவராக. இதுபோன்ற நிகழ்வுகள் நீங்கள் எங்கும் படிக்க நினைந்திருக்காது. இப்படி பாடப்புத்தகத்தில் படித்து வீரம் மிக்க தலைமுறையை ஏற்படுத்திவிட்டால் என்னாவது? ஆனாலும் மறைக்கப்பட்ட வரலாற்றை நாம் கூறுவோம் நம் எதிர்கால சந்ததிக்கு, இல்லையா? நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. தமிழ் மூத்தோர் சங்கத்தின் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டம் வருகின்ற சனிக்கிழமை 16 டிசம்பர் மாதம் 2023 இலக்கம் 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. மாலை 6 முதல் நடைபெறும் இந்த நிகழ்விலே அங்கத்தவர்கள் எல்லோரையும் பங்கு பெற்றும்படி கேட்டுக் கொள்கின்றார்கள். பங்கு பெற்ற விரும்பும் அங்கத்தவர்கள் தங்கள் பகுதி ஒருங்கிணைப்பாளர் ஏரியா கோஆர்டினேட்டர்ஸிடம் உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டம் வருகின்ற சனிக்கிழமை 16 டிசம்பர் மாதம் 2023 இலக்கம் 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மாலை 6 முதல் நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்விலே பங்கு பெற்ற விரும்புகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை உங்களுடைய ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ் பகுதி ஒருங்கிணைப்பாளர்களிடம் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. அரும்புகள் 2023 20 அகவையில் கால்பதிக்கின்ற தமிழ் கல்வி பூங்கா பாடசாலையினுடைய சிறப்பு சிறுவர்களினுடைய வருடாந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 9 மாலை 6:30 தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போனறிவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். வறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 9 மாலை 6:30 தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போனறிவு மண்டபத்தில் தமிழ் கல்வி பூங்காசிரார்களின் வருடாந்த கலை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பூங்காவினால் நடத்தப்படும் வருடாந்த நிகழ்விலேயே பங்கு பற்றி எமது சிறார்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். மோட்ச பேஸ் அமைப்பின் ஆதரவில் இடம்பெறும் மாபெரும் இசை விழா, பிரபல சாரங்கி இசை கலைஞர் சங்கீத் மிஸ்ரா, வளர்ந்து வரும் எமது ஆக்லாந்து மண்ணின் இசை கலைஞர்களான செல்வன் சேயோன் அருணகிரிநாதன் வயலின் மற்றும் செல்வன் அபினாஷ் ஜெய்சங்கர் மிருதங்கம் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை வேள்வி வருகின்ற 3 டிசம்பர் மாதம் மாலை 6 தொடக்கம் இலக்கம் 55 ஏமி ஸ்ட்ரீட் எலஸ்லி ஓக்லண்ட் மைக்கேல் பார்க் ஆடிட்டோரியத்தில் இடம்பெற இருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இலக்கம் 55 ஏமி ஸ்ட்ரீட் எலஸ்லி ஆக்லந்து மைக்கேல் பார்க் ஆடிட்டோரியத்தில் இடம்பெற இருக்கின்றது. மாபெரும் இசை வேள்வி பிரபல சாரங்கி இசைக்கலைஞர் சங்கீத் மிஸ்ரா வளர்ந்து வரும் எமது ஆக்லாந்து மண்ணின் இசைக்கலைஞர்களான செல்வன் சேயோன் அருணகிரிநாதன் வயலின் மற்றும் செல்வன் அபினாஷ் ஜெய்சங்கர் மிருதங்கம் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை வேள்வி அனைவரும் வந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Liberty Access. Radio every way you